ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்ம பொதுவாக எல்லா மாலையிலையும் வந்து தினசரி உபன்யாசத்தில் வந்து பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்களை படிச்சுட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம இந்த கார்த்திக் மகாத்மியம், இந்த கார்த்திகை மாதத்தினுடைய மகிமை, இந்த கார்த்திகை மாதம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, இந்த கார்த்திகை மாதத்தில் விரதங்கள் இருக்கிறது, பகவான் தாமோதரருக்கு நெய்தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன அளவிட முடியாத பலன்கள் கிடைக்கும், ஸோ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய மகாத்மியம் வந்து எவ்வளோ ரொம்ப ஏற்றம் நிறைந்தது அப்படிங்கிற மிக மிக சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து இன்றைக்கு உபன்யாசத்தில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். போன நேற்று உபன்யாசத்தில் கூட ஒரு சில லீலைகள் வந்து பத்மபுராணத்திலிருந்து கார்த்திகை மகாத்மியத்தினுடைய கதைகளை படித்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்றைய உபன்யாசத்தில் வந்து இந்த கார்த்திகை விரதம் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அது எந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய கொடுக்கக்கூடியது, எந்த அளவுக்கு நம்ம வந்து கிருஷ்ணவர் உள்ள பக்கம் அணிந்து பகவானுடைய சேவையில் வந்து இன்னும் வலுவாக செயல்பட்டு நம்ம கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துக்கிறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து எவ்வளவு வந்து நமக்கு கருணை உள்ள மாதமாக இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம உபன்யாசத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பத்மபுராணத்தினுடைய அந்த புராணத்தினுடைய கதை தொடர்ச்சி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நேற்று வந்து ரெண்டு அற்புதமான சரித்திரத்தை பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்துட்டு நம்ம இந்த பத்மபுராணத்தில் வந்துட்டு இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால எவ்வளவு அளவிட முடியாத நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு அற்புதமான கதை ஒன்று இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அதில் ஒன்று வந்துட்டு சத்தியுகத்தினுடைய முடிவு, சத்தியுகம் முடிஞ்சு திரேதாயுகம் தொடங்க போகுது. அந்த சமயத்தில் வந்துட்டு ஹரித்வாருங்கிற இடத்துல வந்துட்டு தர்ம சர்மா அப்படின்னு ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். ஸோ தர்ம சர்மா வந்து பகவான் விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் எப்பவும் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. எப்பவும் ஒரு பகவான் நாமத்தை உச்சரித்து பகவானுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருப்பார். அவர் பகவானுக்கு சேவை பண்ணுவார். ஸோ அவர் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினார். பகவானுக்கு பகவானுக்காக யஜ்யம் செய்கிறது, யாகத்துக்குண்டான பொருட்களை சேகரிக்கிறது, ஸோ ஹரிநாமத்தை உச்சரிக்கிறது, பகவானை ஆராதிக்கிறது, இப்படி முழுக்க முழுக்க தன்னுடைய நேரங்களை வந்து கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்தி வாழ்ந்தார். யார்? தர்ம சர்மா. இப்போ தர்ம சர்மாவுக்கு வந்து நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அவருக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தான். அந்த குழந்தையோட பெண் குழந்தையோட பேர் வந்து குணவதி. ஸோ எப்படி குணவதி வந்து சின்ன வயதுலேருந்தே தன்னுடைய அப்பாவுடைய பராமரிப்பில் வாழ்ந்து வரா, எப்படி ஆண்டாளாகப்பட்டவள் வந்து ரொம்ப அன்போட ஆண்டாள் மாதா வந்து ஆண்டாள் வந்து பகவான் மேலே அன்பு செய்தாங்களோ அந்த மாதிரி குணவதியும் வந்து சின்ன வயதுலேருந்தே பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுறாங்க. அவங்க வீட்டு முற்றத்தில் வந்து அற்புதமான துளசி வனம், துளசி செடிகளை வளர்த்து துளசி தேவியை வழிபட்டு அந்த துளசியை பகவானுக்கு மாலையாக தொடுத்து அதை சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து குணவதி கிடச்சிருந்தது. ஸோ இப்படி தர்ம சர்மா வந்துட்டு தன் மகள் குணவதியோடு அங்கே வாழ்ந்துட்டுருக்கார். அப்போ அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீடர் வந்து சந்திரா. ஸோ சந்திரா வந்து தர்ம சர்மாவுடைய சீடர்களே ரொம்ப பணிவானவர், ரொம்ப அடக்கமானவர், குரு மேலே ரொம்ப நல்ல பக்தி உள்ளவர், குருவுக்கு ரொம்ப எளிமையான சேவை பண்ணக்கூடியவர். அப்போ அந்த தர்ம சர்மாவுடைய சீடரான இந்த சந்திரா தன்னுடைய குருவுக்கு வந்து ரொம்ப பயபக்தியாக சேவை பண்ணிட்டுருக்கார். அப்போ சந்திரனுடைய அந்த சேவையை கண்டு தர்ம சர்மா ரொம்ப திருப்தி அடைந்து தன்னுடைய மகள் குணவதியை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இப்படி குணவதி, அவருடைய தந்தை தர்ம சர்மா, அவருடைய கணவர் சந்திரா, மூணு பேரும் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு அந்த ஹரித்வாரில் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு தர்ம சர்மாவும் அவருடைய மருமகனும் சீடனுமான சந்திராவும் வந்து யஜ்யத்துக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டில் போயிட்டு யாகம் வளர்க்க தேவையான பொருட்களை சேகரிக்கிறதுக்காக வனத்தில் போனாங்க. அப்படி அவங்க வனத்தில் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது அவங்க எப்பவும் பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரெண்டு வைஷ்ணவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா எப்பவுமே அவங்க கிருஷ்ணனுடைய கதைகளை பேசுவாங்க, கிருஷ்ணோட லீலைகளை வந்து பகிர்ந்துக்குவாங்க, கிருஷ்ணோட நாமத்தை கீர்த்தனம் செய்வாங்க, கிருஷ்ணோட நாமத்தை பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, இப்படி நாமம் உச்சரிப்பாங்க. குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு தாமோதரருக்கு நெய்தீபம் ஏற்றி பகவானை வந்து இந்த கார்த்திகை விரதம் மேற்கொண்டு அதிகாலை நேரமாக எந்திரிக்கிறது, நீராடுறது, பகவானுக்கு மங்களாரத்தி செய்கிறது, இப்படி ரொம்ப ஸ்ரத்தையோடு வந்து ஆன்மீக விஷயங்களை, ஆன்மீக சாதனைகளை வந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தர்ம சர்மாவும் அவருடைய மருமகனும் சீடனுமான சந்திரா ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இந்த கார்த்திகை விரதம் இருந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டு அந்த யாகம் செய்கிறதுக்காக, பொருட்களை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போனாங்க. அப்படி அவங்க காட்டில் நீண்ட தூரம் போகும்போது வழியில் ஒரு அசுரனை சந்திக்கிறாங்க. ஸோ அந்த அசுரன் வந்துட்டு ரொம்ப கோபாவேசத்தோடு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி வதம் செய்கிறார், அவங்க கொன்னுடுறார். அசுரன் கையால் கொல்லப்பட்ட உடனே அந்த ரெண்டு பேருடைய உடல்லேருந்து இந்த ஆத்மா வெளியேறுது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் நல்லா விரதம் இருக்காங்க, பக்தி பண்ணுறாங்க, இவங்க போய் ஒரு அசுரன் கையால் கொல்லப்படணுமா? ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த லீலைகளுக்கு பின்னாடி நிறைய அற்புதங்கள் நடக்க இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோன்னா, பகவானுடைய பக்தர்களுக்கு, அதாவது பொதுவாக ஆத்மீக தத்துவத்தை பற்றி பேசும்போது ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. ஸோ அதே சமயம் ஒரு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுற ஒரு பக்தனுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஒரு அவருக்கு நஷ்டமே கிடையாது. குறிப்பாக இந்த தர்ம சர்மாவும் அவருடைய மருமகனும் சீடனுமான சந்திரன் ரெண்டு பேரும் வந்து அந்த உடலை அந்த அசுரனால் கொல்லப்படும் பொழுது அவங்க பகவான் நாமத்தை உச்சரித்தாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, இப்படி பகவான் நாமத்தை உச்சரித்ததுனால அந்த அசுரன் கையால் கொல்லப்பட்டால் கூட அவங்க உடல் தான் அழிக்கப்பட்டதை தவிர அந்த ரெண்டு பேருடைய ஆத்மா வந்துட்டு உடனடியாக பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு ஏற்றம் பெறுது. ஸோ இதுதான் ஒரு வைஷ்ணவர். ஸோ ஒரு வைஷ்ணவர் வந்துட்டு மரணத்தை கண்டு பயந்துக்கிறது இல்லை, அவர் எந்த எப்பவும் இந்த உடலை விட தயாராக இருக்கார். ஏன்னா அந்த வைஷ்ணவருக்கு நன்றாக படிச்சிருக்கா சாஸ்திரத்துலேருந்து ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஸோ பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி ஆன்மீக தத்துவங்களை விளக்கங்களையும் படித்து அவங்க பக்தி தோண்டு பயிற்சி பண்ணுறதுனால ஒரு வைஷ்ணவருக்கு எந்த நேரத்திலும் அவர் உடலை விட தயாராக இருக்கார், அவருக்கு மரணத்தை கண்டு பயம் கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு சில பிரபுபாதர் வந்து அடிக்கடி இந்த உதாரணம் கொடுப்பார், எப்படி ஒரு பூனை வந்து எலியை கவிட்டு போகிறதுக்கும் ஒரு பூனை வந்து தன் குட்டியை கவின்னு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு பூனை வந்து எலியை கவின்னு போகும்போது அந்த எலிக்கு பயம் இருக்கும், ஐயோ இந்த பூனை என்னை கொண்டுடுமேனு. அதே பூனை தன் குட்டியை கவின்னு போகும்போது அந்த குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா என் அம்மா தான் தூக்கின்னு போகிறார். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து மரண ரூபத்தில் வர்றார். யாருக்கு? பக்தர் இல்லாதவங்களுக்கு, பக்தி பண்ணாதவங்க, பகவானை சரணடையாதவங்களுக்கு பகவான் மரண ரூபத்தில் வர்றார். அதே சமயம் பக்தி பண்ணக்கூடியவனுக்கு பகவான் வந்து தன்னுடைய உலகத்தை அழைச்சின்னு போகிறார். ஸோ பக்தனுக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் கிடையாது, அவன் இந்த உடலை விட்டதுமே அவன் பகவானுடைய உலகத்துக்கு தான் போகிறார். ஸோ ஒரு பக்தன் வாழும்போது இங்கே இந்த ஜட உலகத்தில் வாழ்ந்தால் கூட அவர் வந்து தன் இருக்கக்கூடிய இடத்த வைகுண்ட சூழ்நிலையை உருவாக்கிட்டு அங்கே பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுறாரு. அவர் இந்த உடலை விட்டாலும் அவர் பகவான் இடத்துல போகிறார். ஸோ இப்படி தர்ம சர்மாவும் சந்திராவும் வந்து இந்த உடலை விட்டது ஒரு வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ குணவதி வந்து இந்த பொருட்களை சேகரிக்க போனவங்க, இந்த யாகத்துக்கு உண்டான பொருட்களை சேகரிக்க போன தன்னுடைய தந்தையும் கணவரையும் காணும் ரொம்ப காத்துட்டே இருக்கா. இப்போ அவங்க வீட்டு திரும்பாதனால அவர் தன்னுடைய கணவனையும் தந்தையும் தேடி வர்றா. வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் உடல் அங்கே அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனேன்னு அதை பார்த்துன்னு குணவதி வந்து தன்னுடைய தன்னை கட்டுப்படுத்திக்க முடியும் அழறா. தன்னுடைய கணவரும் தன் தந்தையும் பிரிஞ்சதுக்கு அழறா, அழுது தன்னை சமாதானப்படுத்திக்க முடியல. வெகு சீக்கிரமாகவே தன்னை அவர் கட்டுப்படுத்திக்கிறான். கட்டுப்படுத்திட்டு தன்னால் இயன்ற அளவுக்கு அந்த இருவருடைய இறுதி சடங்கும் சிராதா சிரமணி அந்த உடலுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து அவள் வந்து புனித நதியில் நீராடி பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்கிறான். யார்? குணவதி. ஸோ குணவதி வந்து இப்படி தன் கணவனும் இழந்து தன்னுடைய தந்தையும் இழந்து அவள் முழுக்க முழுக்க பகவானே கதி, வேறு வழி இல்லைங்கிற சூழ்நிலை இப்போ ஆகிட்டான். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, குணவதி வந்துட்டு தன் கணவன் இழந்து போயிட்டாலும் தன் தந்தையை இழந்து போயிட்டாலும் அவள் மனம் தளராமல் தொடர்ந்து அவள் பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்கான். சில நேரங்களில் வந்து நம்ம பக்தி தொண்டு செய்யும்போது நம்ம சில விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். சிலப்போ நம்ம வந்து புகழை இழக்கலாம், சிலப்போ நம்ம செல்வத்தை இழக்கலாம், சிலப்போ நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளோ இழப்பு ஏற்படலாம். ஆனால் இந்த ஜட உலகம் வந்து தற்காலிகமானது தான். இந்த உலகத்தில் எப்போயாவது நம்ம ஏதோ ஒன்று இழந்ததாகணும், அது எப்போ வேணாலும் இழக்க தயாராக இருக்கும் நம்ம. அப்போ நம்ம வந்து எது மேலே ரொம்ப பற்றுதல் வச்சுக்கிறோமோ அது நம்ம இழக்கும்போது நமக்கு வருத்தம் ஏற்படும். அதனால தான் வந்து நம்ம பகவான் மேலே பற்றுதல் வச்சுட்டோம்னா, பக்தி தொண்டில் உறுதியாக இருந்து பகவான் மேலே பக்தி பற்றுதல் வச்சுட்டோம்னா இந்த ஜட உலகத்தில் ஏற்படுகிற இழப்புகள் வந்து நம்மளை பாதிக்காது, நம்ம வந்து அதுலேருந்து முற்றிலும் விலகி இருப்போம். அப்போ எப்படி இருக்கணும்? பௌதிக வாழ்க்கையில் பிரம்மன்யாதாய கர்மானி சங்கம் தத்தா கரோதிய லிப்யதே நசபாபேபிய பத்ம பத்திரை பாம்பஷா. கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில், எப்படி தாமரை இலையில் தண்ணி ஒட்டாதோ அது போல் பௌதிக வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம வந்து நம்முடைய மனைவி குழந்தைங்க குடும்பம் கணவன் எல்லாருமே வந்து பகவானுக்கு சேவை பண்ணுமே தவிர ஒருத்தருடைய ஒருத்தர் உடலால் ஜட உணர்வால் பௌதிகத்தால் வந்து பற்றுதல் கொள்ளாமல் அங்கே கிருஷ்ணரை பகவானை நடுநாயனாக வச்சுட்டு அவர் எல்லாருமே அவருடைய சேவகர்கள் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்து செய்து சேவை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த இழப்பு பெரிய இழப்பாக நமக்கு தோன்றாது. மேலும் அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மாவுக்கு எந்த இழப்பு ஏற்படலை, அவங்க அந்த உடலை விட்டாலும் அவங்க பகவானி உலகத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு நம்ம முழு ஈடுபாடோட பக்தி தொண்டில் இன்னும் முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ குணவதி வந்து இந்த பக்குவமான பெண்ணாக இருந்ததுனால அவள் வந்து தன்னுடைய கணவனும் தந்தையும் இழந்ததை வந்து அவள் வந்து ரொம்ப வருத்தப்படாமல் அவங்க பகவானுடைய லோகத்தை தான் ஆன்மீக லோகத்தை திரும்ப போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்கான். யார்? குணவதி. ஸோ அந்த குணவதி மாதா வந்துட்டு தன்னால் இயன்ற அளவுக்கு பகவானுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு தன்னுடைய கணவனும் தகப்பனும் இழந்ததுக்கப்புறம் கூட தொடர்ந்து அவங்க இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க. கார்த்திகை விரதம் இருந்து பகவான் தாமோருக்கு நெய்தீபம் ஏற்றி பகவானை ஆராதனை பண்ணி பகவானுக்கு போகா தயார் பண்ணி இப்படி தங்களால் இயன்ற அளவுக்கு குணவதி மாதா வந்து பகவானுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க எப்பவும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்படி குணவதி வந்து ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இந்த கார்த்திகை விரதம் இருந்து ஏகாதசி விரதமும் கார்த்திகை விரதம் இருந்து ரொம்ப தீவிரமாக அந்த பக்தி தொண்டை கடைப்பிடிச்சுட்டு இருக்காங்க. யார்? குணவதி மாதா. அப்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு கார்த்திகை விரதம் ஏகாதசி விரதம் இருந்துட்டு குணவதி மாதா வந்து பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப உடலில் அசௌகரியமாயிடுச்சு, ரொம்ப உடல் பலவீனமாயிடுச்சு. காய்ச்சல் வந்து உடம்புல உள்ள எந்த விதமான உற்சாகம் இல்லாமல் உடம்புல ஜுரம் வந்து ரொம்ப வேதனை, உடலால் ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் குணவதி வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த உடலால் வரக்கூடிய துன்பம் தன்னை பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய ஆத்மீக பயிற்சியானது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து தன்னுடைய சாதனாவை பண்ணிகிட்டே இருக்காங்க. கூடவே வந்து கங்கையில் குளிக்கிறதுக்காக போனாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பக்தி தொண்டு செய்யும் பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். தலைவலி வரும், கை கால் வலி வரும், கால் வலி வரும், மூட்டு வலி வரும், இந்த மாதிரி உடல் உபாதைகள் வரும்போது அதை நம்ம பெரிதாக பொருட்படுத்திக்காமல் அந்த உடலுக்கு தேவையான அந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு கூடவே நம்ம பக்தி தொண்டை கைவிடவே கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிலப்போ தலைவலிக்கு தான் என்னால் எதுவும் பண்ண முடியாது படுத்துட்டுரும், காய்ச்சல் வந்துச்சா எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளுடைய ஆத்மீக முன்னேற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆத்மீக முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை வந்து நம்ம பக்குவமாக வச்சுக்கணும். தேவையான அளவு சாப்பிடணும், தேவையான அளவு தூங்கணும், அதே சமயம் நம்ம பக்தி தொண்டு தான் பிரதானமாக இருக்கணும். அந்த பக்தி தொண்டு செய்கிற தந்தரப்பட இந்த உடலை வந்து நம்ம பராமரிச்சுக்கணும். ஸோ குணவதி வந்துட்டு என்ன பண்ணாங்க, குணவதியமாக தான் பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயம் அந்த உடல் நிலை சரியில்லாமல் போயிட்டால் கூட அவங்க அதை பொருட்படுத்தாமல் அவங்களுடைய ஆத்மீக பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்போ கங்கையில் குளிச்சுட்டு குளிச்சு வெளியே வரும்போது அவங்க ரொம்ப சோர்வாய் அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க. ஏறக்குறைய அவங்க அந்த உடலை விடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த 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 ஜுரம் வந்து அவங்க உடலை விடக்கூடிய சூழ்நிலை வந்தது. யார்? குணவதி. ஸோ குணவதி உடலை விடும்போது அவங்க தன் மனதால் பகவான் நினச்சி பிரார்த்திக்கிறாங்க, பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ எப்படி அந்த எண்ணம் வந்தது, குணவதி வந்து அந்த நேரத்தில் அவர் உடல் முடியாமல் அந்த உடலை விடக்கூடிய சமயத்தில் பகவான் எப்படி அவங்களால சிந்திக்க முடிஞ்சது, ஏன்னா அவங்க தொடர்ந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. பகவான் அதிகாலையில் எழுந்திரிச்சாங்க, நீராடினாங்க, மங்களாரதி பண்ணாங்க, பகவான் நாமத்தை உச்சரித்தாங்க, பகவானை பற்றி கதைகளை கேட்டாங்க, பேசினாங்க, பாடினாங்க. இப்படி முழுக்க முழுக்க தன்னை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினதுனால அந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் வந்து குணவதினால் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடிஞ்சுது. இப்படி கார்த்திகை மாதம் விரதம் இருந்து தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றி குணவதி மாதா வந்து அந்த உடலை விடும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சதுனால அவங்க ஆத்மா உடல்லேருந்து இந்த ஆத்மா பிரிந்து பகவானுடைய உலகத்துக்கு வைகுந்த லோகத்துக்கு போச்சு. வைகுந்த லோகத்துக்கு மட்டும் போகலை, அங்கே போய் பகவானுடைய நித்தியமான மனைவிகளில் ஒருத்தராக வந்து குணவதி வந்து கிருஷ்ணனுடைய லீலையில் பங்கேற்கிறாங்க. யார்? குணவதி. ஸோ குணவதி மாதா வந்துட்டு ஆத்மீக லோகத்தில் கிருஷ்ணருடைய நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபரயுகத்தில் இந்த பூமியில் தோன்றினர். ஸோ பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்போ தன்னுடைய சகாக்களோட வர்றார். ஸோ கிருஷ்ணா பலராமர் யசோதா யசோதா மாதா நந்த மகாராஜா வசுதேவர் தேவகி மாதா இப்படி எல்லாரோடையும் பகவான் தோன்றும் போது கிருஷ்ணா தன்னுடைய மனைவியோடும் தோன்றினார், ருக்மணி சத்யபாமா. ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில் தோன்றும் பொழுது குணவதி மாதா வந்து சத்யபாமா மாதாவை தோன்றினாங்க, சத்யபாமாவை தோன்றினாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு பாக்கியம், எளிமையாக அந்த கார்த்திகை விரதம் அனுஷ்டிச்சு பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றதுனால மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சாங்க. அவங்க பகவானுடைய வைகுந்த லோகத்து மட்டும் அடையில, பகவானுடைய மனைவிகளில் ஒருத்தியாக நித்தியமான மனைவிகளில் ஒருத்தரான சத்யபாமாங்கிற மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சாங்க. யார்? குணவதி. ஸோ எப்படி ஒரு நாள் குணவதி வந்து சத்யபாமாவுடைய ஸ்தானத்தில் வந்து அந்த நிலையடைந்து பகவான் கிருஷ்ணாவுடைய கைங்கரத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரசாதம் மருந்துட்டு இருக்கும்போது துவாரகையில் சத்யபாமா கேட்டிருந்தாங்க, பிரபு நான் வந்து உங்களுக்கு மனைவியாக வாய்க்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், நான் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டேன், நான் எப்படி எனக்கு இந்த நிலைமை கிடைச்சது, நான் என்னவாக இருந்தப்போ எப்படி எதனால் எனக்கு என்ன நான் வந்து உங்களுடைய மனைவியாகி உங்களுக்கு கைங்கறி பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது, தயவுசெய்து நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார்? சத்யபாமா. யார் இடத்துல? பகவான் கிருஷ்ணர் இடத்துல. ஸோ அப்போது பகவான் சொல்கிறாரு, சத்யபாமா நீ முற்பிறவியில் வந்து குணவதின்னு ஒரு பிராமணருடைய மகளாக இருந்த, அப்போ நீ என் மேலே ரொம்ப மாறாத அன்பு பண்ணி இந்த கார்த்திகை விரதம் வந்து தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றி என்னை வழிபட்டதுனால நீ வந்து உன் வீட்டு முற்றத்தில் துளசி வனங்களை அமைத்து துளசி எனக்கு அர்ப்பணித்ததுனால இன்றைக்கு நீ வந்து கற்ப விருஷ மரங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த கோலோக விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் நீ பெற்றிருக்க, அது மட்டும் இல்லை உன் தந்தை தர்மசர்மாவும் சத்யஜித் உன்னுடைய தகப்பனாக இங்கே தோன்றியிருக்காரு அப்படின்னு பகவான் வந்து சத்யபாமா இடத்துல சொன்னாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு லீலை இந்த தாமோதர மாதத்தில் வந்து கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சாரணம் செய்து அவருக்கு ஆராத்தி செய்து அவருக்கு நெய்தீபம் அளித்து காமிச்சதுனாலேயே இந்த குணபதி மாதா வந்து மிக உயர்ந்த நிலை அடைஞ்சாங்க சத்யபாமாவா. ஸோ இந்த மகாத்மியை வந்து ரொம்ப அழகாக வந்து பத்மபுராணத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி பத்மபுராணத்தில் இன்னொரு சரித்திரம் வருது இந்த கார்த்திகை மகாத்மியத்துடைய சிறப்பு இன்னும் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு. ஸோ புத்து அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். இந்த புத்து வந்து திராவிட தேசத்தில் வந்து புத்துன்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. இந்த புத்துவோடைய மனைவி வந்து ரொம்ப ரொம்ப தீய குணம் உள்ளவள், ரொம்ப கொடூரமாக நடந்துக்கக்கூடியவ, தகாத சகவாசம் நிறைய வச்சுருந்தா, கெட்ட சங்கம், பக்தர் இல்லாதவருடைய சங்கத்தில் போயிட்டு ரொம்ப தூர் நடத்தியெல்லாம் பண்ணி ரொம்ப மோசமாக வாழ்ந்தா. யார்? புத்துவோடைய மனைவி, இந்த பிராமணி. ஸோ அவள் பிராமண குலத்தில் பிறந்தாலும் பிராமணிக்கு உண்டான தகுதி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்ந்துட்டு வந்தாள். ஸோ இப்படி மனைவி, அந்த மனைவியோட சங்கத்திலிருந்து அவளோடு இருந்ததுனால புத்துவும் தன்னுடைய ஆயுள் சீக்கிரமாக போய் புத்து இறந்து போய்டுறார். ஸோ புத்து உடலை விட்ட உடனே மேலும் இவர் நிறைய பாவகாரியங்கள் செய்துட்டுருக்கா. யார்? புத்துவோடைய மனைவி, அந்த பிராமணி. ஸோ இவர் நிறைய பாவகாரியங்கள் செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவளுடைய நல்லதிஷ்டம், அந்த கிராமத்துக்கு ஒரு பிராமணர் வரார். பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர், குட்சா அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண பக்தர் வந்துட்டு பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு அந்த பிராமணி இருக்கக்கூடிய அந்த தெரு வழியாக வந்தார். அவங்க வீட்டு வழியாக வீட்டுக்கு வர்றார். இப்படி பல வீட்டில் போய் பிராமணர்கள் வந்து பிரசாதம் முஞ்சவிருத்தி பிக்ஷை எடுத்து அதை உட்கொள்வாங்க. அப்போது இந்த குட்சா பிராமணர் வந்துட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தா, வந்து கொஞ்ச நாள் அந்த தெருவில் பார்க்கும்போது அங்கே அவர் தங்கியிருக்கும்போது இவருடைய நடத்தையெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப வேதனை ஏற்படுது. ஏன்னா இந்த பெண்மணி ஒரு பிராமண குலத்தில் பிறந்திருக்கா, இவ்வளோ கீழ்த்தரமாக மோசமாக நடந்துக்கிறாளே, இவளுக்கு வந்து நம்ம சரியான பாடம் புகட்டணும், இவளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவர், அந்த கிருஷ்ண பக்தர் வந்துட்டு அந்த பெண்ணிடத்தில் பேசுகிறார். ஏ பெண்மணியே, நீ உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருக்க, உன்னுடைய கணவர் நல்ல சாஸ்திர தர்மம்லாம் படித்தவர், இப்போ அவர் இல்லைன்னா கூட நீ எவ்வளவு நேர்மையாக வாழணும், எவ்வளவு வைராக்கியமும் பக்தி பண்ணணும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி ரொம்ப பாவகாரியம் பண்ணிட்டு இருக்கிய, இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது, இப்படி பாவகாரியம் செய்தெல்லாம் நீ நரகத்தில் போய் நீண்ட நாட்கள் வந்து கொடூரமான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் பேய் பிசாசு போன்ற ரூபங்களை எடுக்க வேண்டியிருக்கும், நீ நினச்சிட்டு இருக்க நான் இந்த உடல், ஸோ இந்த உடலை நான் பராமரிக்கணும், இந்த உடலை நான் அனுபவிக்கணும், இந்த உடலை நான் வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீ வந்து தவறாக புரிஞ்சுட்டுருக்க, ஆனால் நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா, நம்ம கிருஷ்ணனுடைய சேவகர்கள், ஆத்மா நித்தியமானது, உடல் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்ம தத்துவங்களை போதிக்கிறார். யார்? அந்த பிராமணர் வந்து அந்த பெண்மணி இடத்துல போதிக்கிறார். அப்போ அந்த பிராமணி வந்துட்டு அவள் இவ்வளோ காலம் எவ்வளோ பாவகாரம் செய்திருந்தாலும் அந்த 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 பக்தர் சொல்கிறத கவனமாக கேட்க ஆரம்பித்தா. அப்போ அவர் வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லவும் அவளுக்கு வந்து தான் செய்த தவறெல்லாம் உணர ஆரம்பித்தாவோ, ஓ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வீண் செய்துட்டேனே, நான் வந்து ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்து கூட அதை துஷ்பிரயோகம் பண்ணி ரொம்ப பாவகாரியம் செய்து ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டேனே, அப்போ எனக்கு தயவுசெய்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த பக்தருடைய தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணார். ஓ வைஷ்ணவரே, நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், தயவுசெய்து எனக்கு வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்தால் வந்து இந்த பாவத்திலிருந்து விடுபடுவேன் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த குர்சா வைஷ்ணவர் சொல்கிறாரு, நீ வந்து இன்னைக்கு பாவகாரியங்கள் செய்யாத, இந்த கார்த்திகை மாதம் இந்த தாமோதர மாதம் விரதம் இருந்து தினமும் அதிகாலை எழுந்து நீராடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமோதரருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடணும், அவருடைய நாமங்களை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி நீ தினமும் பகவான் நாமத்தை உச்சரித்து பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அவருக்கு ஆரத்தி பண்ணி அவருடைய புகழெல்லாம் கேட்டு வைஷ்ணவர் கைங்கரியம் பண்ணி நீ இப்படி வாழ்ந்து வந்தீங்கன்னா நீ செய்த அனைத்து பாவங்களும் வந்து விடுபடுவாய் நீ அப்படின்னு சொல்லி அவர் அவளை வந்து ஆசீர்வதிக்கிறார். ஸோ அந்த பெண்மணி ஆனவள் வந்துட்டு அந்த வைஷ்ணவருடைய கருணையினால அவருடைய உபதேசங்களை கேட்டதுனால அவருடைய இதயம் தூய்மை அடைஞ்சு அவளும் இந்த கார்த்திகை விரதம் தாமோதர விரதம் மேற்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாமோதருக்கு நெய்தீபம்பை பற்றி ஏற்றி அவரை வழிபட்டாங்க. தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரித்து அந்த பெண்மணி ஆனவள் எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டு அவள் அந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய நித்தியமான வைகுந்த லோகத்தை அடைஞ்சாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான லீலை. ஸோ இந்த லீலை வந்து பத்மபுராணம் என்ன சொல்லி முடிக்குதுன்னா, இந்த லீலையை சொல்லும்பொழுது யாரெல்லாம் வந்து இந்த தாமோதர மாதத்தில், இந்த கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றுறாங்களோ, மற்றவங்களையும் வந்து நெய்தீபம் ஏற்றுறதுக்கு உதவி செய்து தீபதானம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் விஷ்ணுவுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவங்க வந்து எண்ணற்ற ஜென்மங்களை செய்த பாவம் நிலந்து விடுபடுவாங்க, அது மட்டும் இல்லை, இந்த சரித்திரத்தை கேட்கறதுனாலேயே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப புனிதம் அடைஞ்சு அவங்க வந்து பகவான் விஷ்ணு மேலே ஒரு தூய்மையான அன்பு அடைவாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லி முடிக்குது பத்ம புராணத்தில் வந்து இந்த சரித்திரம். ஸோ இப்படி ஒவ்வொரு சரித்திரத்தையும் ஒவ்வொரு மகாத்மியம், வைஷ்ணவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுனாலையும், தாமோர மாதத்தில் வந்து வைஷ்ணவருக்கு கைங்கரியம் பண்ணுறது, தாமோருக்கு நெய்தீபம் ஏற்றுறது, ஒன்னொன்றும் சிறப்பு வாய்ந்தது. ஸோ அதே போல் பத்ம புராணத்தில் அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் வந்து துளசி மகாராணியோடைய மகிமை. ஸோ துளசி மகாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க. கிருஷ்ணன் வந்து துளசி வெறுமனே துளசி இலையை அர்ப்பணிக்கிறதாலேயே கிருஷ்ணன் வந்து ரொம்ப திருப்தி அடைகிறார். ஸோ கிருஷ்ண பக்தியில் வந்து மிக உயர்ந்த பக்தர் வந்து துளசி தேவி, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க. கிருஷ்ண பக்தி நமக்கு கொடுக்கக்கூடியவங்க துளசி மகாராணி. ஸோ யாரெல்லாம் வந்து துளசி தேவியை வந்து சுற்றி வளம் வராங்களோ, அவங்க நமஸ்கரிக்கிறாங்களோ, அவங்களுடைய புகழ் பாடுறாங்களோ, அவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்கிறாங்களோ, அவங்க வந்து எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த பாவ வினையிலிருந்து விடுபட்டு அவங்க பகவானுடைய நித்தியமான ஆன்மீகத்தை அடைகிறாங்க. எல்லாத்துக்கு மேலே பகவான் மேலே தூய்மையான அன்பு அடைகிறாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில், தாமோதர மாதத்தில் வந்து துளசி மகாராணி வழிபடுறவங்க இன்னும் 100 மடங்கு அதிகமான பலன் அடைகிறாங்க. ஸோ இந்த துளசி மகாராணி எப்படி தோன்றுனாங்க, அவங்கள வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குதுங்கிறத ரொம்ப அழகாக பத்ம புராணம் வந்து நமக்கு வர்ணிக்குது. அதில் வந்து ரெண்டு பிராமணர்கள் வந்து வைஷ்ணவர்கள், கிருஷ்ண பக்தர்கள். அவங்க ரெண்டு பிராமணரும் வந்துட்டு பல பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகக்கூடியவங்க. அவங்க வந்து இந்த மதுரா, துவாரகா, அயோத்தியா, கயா, காசி, இந்த மாதிரி பகவான் லீலைகள் நடந்த இடங்கள், பகவானுடைய அற்புதமான கோயில்கள்லாம் போய் தரிசனம் பண்ணி, தாமங்கள்லாம் தரிசனம் பண்ணி பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இப்படி அவங்க எங்கே போனாலும் போகிற இடம் பூரா பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்க, பகவானுடைய லீலைகளை பற்றி பேசுகிறாங்க, பகவானுடைய கதைகளை ஒருத்தர் ஒருத்தர் விவாதிச்சுக்கிறாங்க. இப்படி அந்த ரெண்டு பிராமணர், ஒருத்தர் பேர் சுமேதா, இன்னொருத்தர் பேர் ஹரிமேதா, சுமேதா ஹரிமேதா, இந்த ரெண்டு வைஷ்ணவர்களும் வந்துட்டு பல பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறாங்க. அப்படி வந்து சுமேதாவும் ஹரிமேதாவும் பல பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு ஒரு நாள் ஒரு திவ்ய தேசம் வழியாக வரும்போது அற்புதமான துளசி வனங்கள், எங்கே பார்த்தாலும் அற்புதமான துளசிகள் நிறைந்திருக்கு. அந்த துளசி மகாராணியை பார்த்த உடனே சுமேதா வந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார். அந்த துளசி மகாராணியை சுற்றி வளம் வர்றார், துளசியை சுற்றி வளம் வந்து விழுந்து நமஸ்கரித்து அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. ஏ துளசி மகாராணி, நீங்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, எனக்கு பக்தி தொண்டு கொடுங்க, நான் கிருஷ்ணனுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடணும், எனக்கு ராதாகிருஷ்ணனுடைய சேவை கொடுங்க அப்படின்னு சுமேதா பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ ஹரிமேதா அதை பார்த்துட்டு இருந்தார். ஹரிமேதா பார்த்துட்டோடனே ஹரிமேதாவுக்கு ரொம்ப ஆர்வம் துளசி மாறனுடைய மகிமைகளை கேட்கணும் அப்படின்னு. தென் ஹரிமேதா கேட்குறாரு, சுமேதா நீ துளசி மாறனையை பார்த்தோடனே விழுந்து நமஸ்கரிச்சு சுற்றிச்சு வளம் வந்த, ஸோ அதை நான் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வைஷ்ணவராக இருக்கும், துளசி மாறனுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம், துளசியை பிரார்த்திக்கிறோம், துளசியை சுற்றி வளம் வர்றோம், துளசிக்கு நீர் ஊட்டுறோம். ஸோ இதனுடைய மகிமை என்ன, எதனால் இதெல்லாம் நம்ம செய்கிறோம், ஸோ மேலும் இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டார். யார், ஹரிமேதா. யார் இடத்துல, சுமேதா இடத்துல. இப்போ சுமேதா சொல்கிறாரு, இந்த இடம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது, நம்ம அப்படி கொஞ்சம் தள்ளி அங்கே பாரு ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது, அந்த ஆலமரம் இருக்குது பார்த்தியா, அங்கே போய் அந்த ஆலமர நிழலிருந்து நம்ம பேசுவோம், நம்ம ரெண்டு பேரும் அந்த ஆலமரத்துக்கு நிழலில் போயிடும், அங்கேருந்து நான் வந்து துளசி மகாராணியின் மகிமையெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. யார் ரெண்டு பேரும், சுமேதாவும் ஹரிமேதாவும் ரெண்டு பேரும் அந்த ஆலமர நிழலில் போய் உக்காந்துட்டு துளசி மகாராணியின் மகிமைகளை பற்றி பேசுகிறாங்க. அப்போ சுமேதா சொல்கிறாரு, துளசி மகாராணி கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவங்க. ஒரு சமயம் வந்துட்டு இந்திரன், தேவேந்திரன், சொர்க்கராஜன். ஸோ இந்திரன் வந்துட்டு ஒரு நாள் துர்வாச முனிவர், துர்வாச முனிவர் வந்து ஆகாச மார்க்கமாக வரும்போது இந்திரன் ஐராவத யானையில் வந்துட்டு இருந்தார். இப்போ துர்வாச முனிவர் தன்னுடைய மாலையை வந்து இந்திரனுக்கு கொடுத்தாரு, இந்திரன் அதை மதிக்காமல் ஐராவத யானைகிட்ட கொடுத்தாரு. ஐராவத யானையும் அந்த மாலையோட மகத்துவம் தெரியாமல் காலையெல்லாம் போட்டு மிதிச்சிட்டாங்க. அப்போ துர்வாச முனிவர் கோபம் வந்து இந்திரனை சபிக்கிறார். ஸோ இந்திரன் வந்து அவருடைய செல்வத்தையெல்லாம் இழந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் இழந்துருவாங்க அப்படின்னு, தேவர்கள்லாம் தன் ஐஸ்வர்யங்கள் இழந்து போகட்டும் அப்படின்னு சபிச்சிடறார். யார், துர்வாச முனிவர். அப்போது தேவர்களால் சபிக்கப்பட்டதுனால இந்த தேவேந்திரன் வந்துட்டு பிரம்மதேவர் இடத்துல பிரார்த்திக்கிறார், எப்படியாவது இந்த இழந்த செல்வத்தை மீட்கணும், ஐஸ்வர்யங்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது பிரம்மா தலைமையில் எல்லா தேவர்களும் வந்துட்டு பகவான் விஷ்ணுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. சரி, பகவான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஐஸ்வர்யங்களையும் திரும்ப பெறலாம், நீங்கள் வந்து நீண்ட ஆயுள் பெறலாம், உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த பார்க்கடையில் வந்து நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா நீங்கள் உங்களை விருப்பப்படுறதெல்லாம் கிடைக்கும், ஆனால் அதில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் ஆசைப்படாதீங்க, குறிப்பாக அந்த அமிர்தம் வரணும் வரும், அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். யார், பகவான் கிருஷ்ணர். யார் இடத்துல, தேவர்கள் இடத்துல. ஸோ இந்த பார்க்கடல் லீலை வந்து மிக அற்புதமான லீலை. இது வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய உபன்யாசத்தில் இது எவ்வளோ அழகாக இந்த லீலை நடந்ததில் என்னென்ன நடந்தது இன்னும் விவரமாக படிக்கலாம். ஸோ இந்த பார்க்கடல் கடையும் போது அதில் எண்ணற்ற பொருட்கள் வந்து தேவர்களுக்கு கிடச்சிது. உஷ்ரேஸ்ரவஸ், அப்புறம் ஐராவத யானை, அப்புறம் ரொம்ப அற்புதமான பொருட்கள், சந்திரன், லக்ஷ்மி தேவி, இந்த மாதிரி எண்ணற்ற அற்புதமான சக்தி வாய்ந்த இதெல்லாம் வந்து அந்த பார்க்கடல்லேருந்து கிடச்சிது. எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு பகவான் தன்வந்திரி, பகவான் தன்வந்திரி வந்துட்டு தன்வந்திரி அவதாரம் பண்ணி கையில் அமிர்த கலசத்தோடு வர்றார். ஸோ பகவான் தன்வந்திரி அமிர்த கலசத்தோடு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவருடைய முகம் ரொம்ப சந்தோஷத்தில் பூரி படைஞ்சிருந்தது. அப்போ அவருடைய பூரிப்பு அந்த சந்தோஷத்துலேருந்து ஒரு கண்கள்லேருந்து அந்த ஆனந்த கண்ணீர் பெருகியது. அது அந்த அமிர்த கலசத்தில் தெளிச்சுது, அந்த தண்ணீர் கீழே விழுந்தது. ஸோ இப்படி அந்த அமிர்த கலசத்தில் வந்து அந்த பகவான் தன்வந்திரியோட அந்த பேரானந்த நீர் துளியானது, தண்ணீர் துளியானது தெளிச்சதுனால அதுலேருந்து தோன்றியவங்க தான் துளசி மகாராணி. ஸோ பகவானுடைய ஆனந்த ஸ்வரூபமாயிட்டு தோன்றியவங்க துளசி மகாராணி அப்படின்னு சொல்லி துளசி மகாராணிய வைபவத்தை வந்துட்டு சுமேதா வந்து ஹரிமேதா இடத்துல சொல்கிறாங்க. இந்த தன்வந்திரி பகவான் அவதாரம் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த கண்ணீர்லேருந்து தோன்றினவங்க தான் இந்த துளசி மகாராணி அப்படின்னு சொல்லி, இந்த துளசி மகாராணி வந்து வந்த உடனே அமிர்த கலசு தோன்றின உடனே எல்லா தேவர்களும், பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் துளசி மகாராணியும் லக்ஷ்மி தேவியும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாங்க. ஸோ லக்ஷ்மி தேவி பகவான் இடத்துல பக்கத்தில் அமர்ந்துக்கிறாங்க, துளசி மகாராணி பகவானுடைய தாமரை பாதங்களை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அன்று முதல் வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க துளசி மகாராணி ஆகிடுறாங்க. ஸோ எல்லா தேவர்களும் துளசி மகாராணியும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு துளசியோட மிக உயர்ந்த நிலையை வந்துட்டு சுமேதா வந்து ஹரிமேதா இடத்துல சொன்னார். அப்படி இப்படி வந்து துளசி மகாருடைய மகிமையை வந்து வைபவங்களை வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமா இந்த ரெண்டு பக்தர்கள் பேசும்போது அந்த பெரிய பிரம்மாண்டமான ஆலமரம் மறைஞ்சு அப்படி அப்படி முறிஞ்சு துபார்னு கீழே விழுந்து சரிஞ்சு கீழே விழுந்தது. அந்த ஆலமரம் கீழே விழுந்தோடனே அதுல ரெண்டு அற்புதமான தேவர்கள் தோன்றினாங்க, ரெண்டு அற்புதமான தேவதைகள் தோன்றி அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. யாரு? அந்த ஆலமரத்துலேருந்து முறிந்து தோன்றி ரெண்டு தேவர்கள் சுமேதாவுக்கும் ஹரிமேதாவுக்கும் நமஸ்காரம் பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஓ வைஷ்ணவர்களே, நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுடைய நலன் விரும்பி, எங்களுடைய அப்பா, எங்களுடைய அம்மா, எங்களுடைய குரு எல்லாமே நீங்கள் தான். உங்களுடைய காரணமற்ற கருணையினால தான் நாங்கள் இந்த கோரமான ரூபத்திலேருந்து விடுபட்டு இப்போ உங்கள் முன்னாடி இருக்கோம், தயவுசெய்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தேவர்களும் வந்துட்டு சுமேதாட்டி ஹரிமேதாவுடைய தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, எப்படி இந்த தேவரூபத்தில் இழந்தீங்க, எப்படி இந்த தேவரூபத்தை திரும்ப பெற்றீங்க நீங்கள், ஸோ தயவுசெய்து எங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. யார்? சுமேதாவும் ஹரிமேதாவும். அப்போது அதில் ஒரு தேவதை பேசுகிறாரு, என்னுடைய பேர் அஸ்திகா, நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பிரம்மராட்சஸ ரூபத்தில் இருந்தேன். நான் எப்படி பிரம்மராட்சஸ ரூபத்தில் இருந்தேன், நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேவலோகத்தில் மிக உயர்ந்த தேவனாயிட்டு வாழ்ந்து வந்தேன். அப்போ என்கிட்ட வந்து நிறைய தேவதைகள்லாம் எனக்கு வந்து சேவை பண்ணுவாங்க. ஸோ இந்த அஸ்திகா வந்து தேவலோகத்தில் வந்துட்டு நிறைய தேவதைகள் கூட வந்து புலன்பு அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் அஸ்திகா வந்து மற்ற அப்சரஸ் தேவமங்கையோட புலன்பு அனுபவிக்கும் போது அந்த தேவமங்கை அணிந்திருந்த ஆபரணங்களானது வந்து கரண்டு போய் அங்கே பக்கத்தில் தவம் செய்திருந்த லோமசா மகரிஷியோடைய தபத்தை வந்து தொந்தரவு செய்கிறதா இருந்து அவருடைய நடனமானது பாடினது அவருடைய ஆபரணங்கள்லாம் வந்து தெளிச்சு விழுந்தது. ஸோ இதனால் லோபசா மகரிஷி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறார். தொந்தரவு அந்த அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியானது அவங்களுடைய அந்த புலன்பு விஷயமானது லோபசா மகரிஷியோட தபத்துக்கு ரொம்ப இடையூறாக இருந்தது. இப்போ மகரிஷியுடைய கண்கள்லாம் சிவந்து பயங்கரமான கோபம் வந்தது. யாருக்கு? லோபசா மகரிஷி. ஸோ லோபசா மகரிஷி உடனே ஒரு கையில் ஜலம் எடுத்துட்டு அவங்க சபிக்க போகிறார். இப்போ பார்த்தா இது பெண்கள். ஸோ இந்த பெண்களை சபிக்கிறது வந்து நல்லதில்லை, ஏன்னா பெண்கள் வந்து தனித்து செயல்படுறவங்க இல்லை. இவங்க இப்படி யாருக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க? இந்த அஸ்தகாக தான் பண்ணுறாங்க. இந்த இவன் வந்து மிக உயர்ந்த தேவகுலத்தில் பிறந்து கூட அகங்காரத்திலையும் கர்வத்திலையும் பெண்களோடு நடனம் ஆடி ஒரு பிராமணருக்கு ஒரு ரிஷிக்கு முனிவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாமல் இவன் வந்து மமதையில் இருக்கான். அப்போ இவன் வந்து இந்த தேவ சரீரத்துலேருந்து போகட்டும்னு சொல்லிட்டு தன் கையில் ஜலம் எடுத்து லோமசா மகரிஷி அஷ்டகா மேலே தெரிக்கிறார். ஓ தேவனே, நீ உடனே ஒரு பிரம்ம ராட்சஸாக போகட்டும், ஒரு ராட்சஸனாக போவாயின்னு சபிக்கிறார். ஸோ தன்னுடைய தவறு உணர்ந்த அஷ்டகா வந்து லோமசா மகரிஷியுடைய தாமரை பாதம் விழுந்து கதறி அழறார். தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் அகங்காரத்தால் பண்ணிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தயவுசெய்து என்னை நீங்கள் தான் விடுவிக்கணும், நான் என்ன எப்படி என்ன நான் இதுலேருந்து விடுவிச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. யார்? அஷ்டகா. யார் இடத்துல? லோமசா மகரிஷி இடத்துல. அப்போ லோமசா மகரிஷி சொல்கிறாரு, நீ இது நான் வந்து உன்னை சபிச்சிட்டேன், இப்போ நீ உன் தவறை உணர்ந்து அழுததுனாலேயே நீ வந்து புனிதம் அடைஞ்சிட்டேன், ஆனாலும் இந்த சாபத்தை திரும்ப பெற முடியாது, நீ வந்து சில காலங்கள் வந்து பிரம்ம ராட்சஸா இருப்ப, ராட்சஸனா இருப்ப. அப்போ வைஷ்ணவர்கள் வந்து எப்போ துளசிமாரனுடைய மகிமையை வந்து பேசுறாங்களோ அதை உன் காதால கேட்கும் போது நீ உன்னுடைய இந்த பிரம்ம ராட்சசருடைய சரீரத்துக்கு விடுபட்டு திரும்ப உன்னுடைய தேவ உடல் அடைவ அப்படின்னு என்ன ஆசீர்வதிச்சாரு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கு துளசிமாரனுடைய மகிமையை வந்து நாங்கள் இந்த மரத்தில் வந்து பல வருஷங்களா வந்து ராட்சசா பிரம்ம ராட்சசா உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்படி பேசுனால தான் எங்களுக்கு இந்த ரூபம் வந்து இந்த ரூபத்துல அந்த கோரமான ரூபத்துல விடுபட்டு இந்த தேவதையோட ரூபம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதோ என்னுடைய நண்பன் இவன் இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு ஒரு முன் ஜென்மத்தில் ஒரு ரிஷியா கிராம ஒரு ரிஷியா பிறந்திருந்தார். ஒரு ரிஷியோட குலத்தில் பிறந்திருந்து என்ன பண்ணார், தன்னுடைய குருவுக்கு அபராதம் பண்ணார். ஒரு ரிஷிகள் முனிவர்கள் கூட வந்து ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணியிருந்தாலும் குரு அபராதம் செய்ததுனால வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால அவனும் பிரம்மராஷ்டிரா போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கு வந்து துளசி மகாவுடைய மகாத்மியத்தை வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு துளசி மகாவுடைய மகிமைகள் வந்து நான் கேட்டதுனாலே நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து விடுபட்டுட்டோம். ஸோ உங்களுடைய காரணமற்ற கருணைதான் அது காரணம் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களை சுற்றி வள வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க தேவலோகத்துக்கு போகிறாங்க. ஸோ இப்படி இந்த துளசி மகாராணி வந்துட்டு மிக மிக தூய்மையானவங்க. ஸோ துளசி மகாராணியை வந்து நம்ம ரொம்ப பணிவோடு அன்போடு அவங்களுக்கு பக்தி தொண்டு பண்ணி அவங்கள ஆரத்தி எல்லாம் பண்ணி அந்த துளசி தேவியை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம தினமும் அர்ப்பணிக்கிறதுனால குறிப்பாக இந்த கார்த்திகை மாத தாமோதர மாதத்தில் பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு துளசி யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க பல ஜென்மங்களாக செய்த பாவனையிலிருந்து விடுபடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க தூய்மையான அன்பு கிருஷ்ணன் மேலே பிரேமம் அடைவாங்க அப்படின்னு இந்த துளசி மகாத்மியத்தை வந்து இந்த கார்த்திகை மகாத்மியில் துளசியோட மகிமையை வந்து இங்கே ரொம்ப அற்புதமாக பத்மபுராணம் நமக்கு எடுத்து வைக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் பத்மபுராணத்தில் வந்துட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துட்டு இந்த கார்த்திகை மகாத்மியம் தாமோதர மாதம் வந்து எவ்வளவு உன்னதமானது எவ்வளவு அளவிட முடியாத அளவுக்கு நமக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மடங்கு நமக்கு நன்மை தரக்கூடியதுங்கிறத ஒவ்வொரு பக்கமும் வந்து இந்த கார்த்திகை மகாத்மியத்தை நமக்கு எடுத்து வரைக்குது பத்மபுராணம். ஸோ இப்படி இறுதியாக வந்துட்டு பத்மபுராணத்தில் வந்துட்டு நெல்லி மரத்தினுடைய மகிமையும் சொல்லியிருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் தாமோதர மாதத்தில் யார் ஒருத்தர் நெல்லி மரத்தை வழிபடுறாங்களோ நெல்லி மரத்தடியில் நெல்லி மரத்துடைய நிழலில் வந்து உக்காந்துட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இப்படி இந்த நெல்லி மரத்தடியில் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறவங்க, பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றுறவங்க, பகவானுடைய கிருஷ்ணனுடைய மகிமைகளை தாமோதர இந்த கார்த்திகை மாதத்துடைய மகிமைகளை பற்றி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அளவிட முடியாத நன்மை அடைவாங்க அப்படின்னு பத்மபுராணத்தில் வந்து நெல்லி மரத்தினுடைய மகிமை வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கு. இப்போ நெல்லி மரத்துக்கு அவ்வளோ என்ன ஏற்றம், எதனால் நெல்லி மரம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பிலேயே முதலாக தோன்றிய மரம் வந்துட்டு நெல்லி மரம். ஸோ இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கூடிய பொறுப்பு யார் கொடுக்குறாங்க, பகவான் விஷ்ணு வந்து பிரம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கூடிய படைப்பை வந்து பிரம்மா கொடுத்தார். ஸோ பிரம்மா வந்து ரொம்ப ஆனந்தமாக பகவானை தரிசனம் பண்ணார். பகவான் பல ஆயிரம் வருஷங்கள் தவம் செய்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி பிரம்மா வந்துட்டு பகவான் நாமத்தை உச்சரித்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பகவானை தரிசனம் பண்ண சந்தோஷத்துலேருந்து அவர் கண்கள்லேருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருகி வருது. அந்த கண்கள்லேருந்து வந்து நீரானது பூமியில் விழுந்து அது நெல்லி மரமாக தோன்றியது. ஸோ இப்படி பிரம்மாவுடைய அந்த பேரானந்தம் அவருடைய நாம ஜபம் அவருடைய அந்த பக்தி தான் வந்துட்டு நெல்லி மரமாக தோன்றியது. அந்த நெல்லி மரம் வந்து எப்படி துளசி மகாராணி வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்களோ அதே மாதிரி மரங்களில் வந்து நெல்லி மரம் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. ஸோ யார் ஒருத்தர் வந்து நெல்லி மரத்து அடியில் உட்காந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்களோ அவங்களும் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு பத்மபுராணத்தை சொல்லியிருக்கு. வெறுமனே நெல்லி மரத்தை நினைக்கிறதுனாலேயே இந்த நெல்லி மரம் வந்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு நினைச்சாலே ஒருத்தர் வந்து எண்ணற்ற பசுக்களை தானம் செய்த பலன் அடைகிறாங்க. பசுக்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பசு தானம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே நெல்லி மரம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு நினச்சி அந்த நெல்லிக்காயை வந்து பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யும்பொழுது அவங்க ஒரு பசு தானம் கொடுத்த பலன் அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அந்த நெல்லி மரத்தை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. நெல்லி மரத்தை தரிசனம் பண்ணாங்கன்னா அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த எவ்வளோ பசு தானம் கொடுக்க அது ரெட்டிப்பாகும், டபுள் பெனிஃபிட் ஆகும். அதே போல் அந்த நெல்லி மரத்தை வந்து நெல்லிக்காயை வந்து யாராவது பகவானுக்கு போகாவ படைக்கிறாங்கன்னா அது இன்னும் மூணு மடங்கு அதிகமாகும் அவங்களுடைய அது. இந்த மாதிரி அவருடைய பலன்கள் வந்து அளவிடவே முடியாது. நம்ம கிருஷ்ண உடம்புல பெறக்கூடிய அந்த பக்தி அந்த கிருஷ்ணன் மேலே வரக்கூடிய அன்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து சேவை பண்ணுறது, நெல்லி மரத்துக்கு நீர் ஊட்டுறது, இந்த நெல்லி மரத்து நிழல்லேருந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஸோ இப்படி பண்ணும்போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, மூணு மடங்கு, இப்படி பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. ஸோ இப்படி இந்த பத்ம புராணத்தில் வந்து நெல்லியோடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அற்புதமான சரித்திரம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பத்ம புராணத்தில் தர்மசர்மான்னு ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். காவேரி ஆற்றங்கரையில் திராவிட தேசத்தில் தர்மசர்மான்னு ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். இவர் நல்ல விஷ்ணு பக்தர், பகவான் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர், பகவானுக்கு நிறைய சேவை பண்ணுவார், பகவான் நாமத்தை உச்சரிப்பார், அப்புறம் பகவானுக்கு நெய்தீபம் இந்த கார்த்திகை விரதம் இருந்து பகவான் நெய்தீபம் ஏற்றுவார். யார்? தர்மசர்மா. பட் தர்மசர்மனுடைய பையன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவனோட கெட்ட சகவாசத்தினால, பக்தர் அல்லாதவனுடைய சகவாசத்தில் போய் கெட்ட சகவாசத்தினால தர்மவர்மாவுக்கு நேர் எதிராக இருக்கார் அவருடைய பையன். அவன் வந்து துராச்சாரி. ஸோ துராச்சாரி வந்துட்டு தர்மவர்மாவுக்கு நேர் எதிராக இருக்கார். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பையன் தனக்கு இருக்கானேன்னு சொல்லி தர்மவர்மா ரொம்ப வேதனைப்பட்டார். இப்போ ஒரு நாள் தன் பையனை கூப்பிட்டு தர்மவர்மா வந்து உபதேசிக்கிறார், ஏ துராச்சாரி, நீ பண்ணுறது சரியில்லை, நீ பக்தர் இல்லாதவுடைய சங்கத்தில் போயிருக்க, கெட்ட சகவாசத்தினால் நீ ரொம்ப பாவகாரியங்கள் செய்கிற, நீ நிறைய தவறு பண்ணுற, நீ வந்து புலன்பூமியை பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்க, ஸோ இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து அதிகால நேரமாக எந்திரிக்கணும், மங்களாரதி பண்ணணும், பகவானுக்கு பகவான் தாமோருக்கு நெய்தீபம் ஏற்றணும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, வைஷ்ணவர் கைங்கறி பண்ணணும். இப்படி நீ எந்த அளவுக்கு பக்தி தொண்டு பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ வந்து பகவானுடைய கருணை பெறுவாய் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு தர்மசர்மா தன்னுடைய பையனுக்கு ரொம்ப எளிமையாக, ரொம்ப கோவப்படாமல், ரொம்ப நிதானமாக சொல்கிறார். அப்போ வந்து இந்த கார்த்திகை மகாத்மியத்தையும் வந்து தர்மவர்மா சொல்கிறாரு, இந்த கார்த்திகை மாதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது, இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரோக்கிய அதிகாலையிலேருந்து நீராடி பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுறாங்களோ, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவங்க அளவிட முடியாத அளவுக்கு பகவானுடைய கருணையை பெறுவாங்க, அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அவங்க கிருஷ்ணன் மேலே அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால் தயவுசெய்து இந்த கார்த்திகை விரதத்தையாவது நீ பின்பற்றணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார்? தர்மவர்மா. யார் இடத்துல? அவருடைய பையன் துராச்சாரிய இடத்துல. ஸோ அப்பா வந்துட்டு இவ்வளவு பணிவாக, ரொம்ப எளிமையாக, கோவப்படாமல், நிதானமாக எடுத்து சொல்லி கூட துராச்சாரி இது கேட்கல, பின்பற்றலை, ரொம்ப உதாசீனப்படுத்தி அவங்க அப்பாவை அவமானப்படுத்தி ரொம்ப மோசமான பையனாக வாழ்ந்துட்டுருக்கார். இப்படி ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய நிதானத்தை இழந்துறார் தர்மசர்மா. ஸோ தர்மசர்மா தன்னுடைய நிதானத்தை இழந்து ஒரு நாள் அந்த துராச்சாரியை சபிக்கிறார், டேய் நீ வந்து எனக்கு மகனாக பிறந்தது என்னுடைய துர்பாக்கியம், ஸோ நீ எவ்வளோ எடுத்து சொல்லியும் நீ வந்து கார்த்திகை மகாத்மியத்தை வந்து நான் எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி நீ கேட்கல, நீ பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறதில்ல, நீ பகவான் முன்னாடி விழுந்து வணங்குறதில்ல, பகவானை நமஸ்கரிக்கிறதில்ல, பகவானுக்கு பக்தி பண்ணுறதில்ல, நீ ரொம்ப பாவகாரியம் பண்ணிகிட்டே இருக்க, அதனால் நீ வந்து ஒரு எளியா போகணும்னு ஒரு சபிச்சிடுற. யார்? தர்மசர்மா. யார்? அவருடைய பையன் துராச்சாரியர். நீ வந்து ஒரு எளியா போகணும்னு சபிச்சிடுறார். அப்போ வந்து அப்போ தான் அந்த பையனுக்கு அப்பாவுடைய சாபம் கிடச்ச உடனே தான், அந்த முனிவருடைய அந்த பக்தருடைய சாபம் கிடச்ச உடனே, அந்த வைஷ்ணனுடைய சாபம் கிடச்ச உடனே தான் அவன் தன்னுடைய தவறு உணர்ந்து தன்னுடைய தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணுறாரு, தந்தையை என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாள் நான் வந்து புத்தி பேதலிச்சு போயிட்டேன், அறியாமையினால் நான் நிறைய பாவகாரம் செய்துட்டேன், ஸோ இன்றைக்கு வந்து நீங்கள் எவ்வளவு தூய்மையானவர், உங்களையே நான் கோவப்பட வச்சுட்டேன், ஸோ தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னை வந்து எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கிறார். யார்? துராச்சாரி. யார் இடத்துல? தர்மசர்மா இடத்துல. இப்போ தர்மசர்மா சொல்கிறாரு, நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் நீ கேட்கல, என்னையே கோப்பட வச்சு என்னுடைய சாபத்துக்கு நீ நாளாகிட்ட, ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ வந்து ஒரு எளியாக போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, ஆனாலும் நீ எளியாக போனாலும் ஸோ என்றைக்கு வந்து நீ பக்தர்கள் வைஷ்ணவர் இடத்துலேருந்து கார்த்திகை மகிமை கார்த்திகையுடைய மகாத்மியத்தை நீ கேட்குறியோ அப்போ நீ அந்த ரூபத்திலிருந்து விடுபட்டு நீ வந்து அதுலேருந்து விடுபடுவே, நீ அதில் வந்து உனக்கு மோட்சம் கிடைக்கும், அதுலேருந்து நீ விடுபடுவாயின்னு தர்மசர்மா சொல்கிறார். ஸோ இப்படி இந்த துராச்சாரி ஆகப்பட்டவன் ஒரு எலியோட ரூபத்தில் ஒரு மரப்பொந்தில் இருக்கார், ஒரு நெல்லி மரப்பொந்தில் வந்துட்டு எலியோட ரூபத்தில் இருக்கார். இப்படி பல வருஷங்களாக வந்து அவர் எலியாக இருக்கார். ஸோ ஒரு சமயம் வந்துட்டு விஸ்வாமித்திர முனிவர், ஸோ விஸ்வாமித்திர முனிவர் வந்துட்டு தன்னுடைய சீடர்களோட பல பல தீர்த்த யாத்திரை போகிறார், பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு அவர் வந்துட்டு இந்த புனித ஸ்தலங்கள் வழியாக வரும்போது, காவிரி ஆற்றங்கரையாக வரும்போது அந்த நெல்லி மரத்தை அடியில் உக்காந்து தன் சீடர்களோட பேசிகிட்டு இருக்கார். அப்போ அந்த சீடர்கள்லாம் வந்துட்டு அவருடைய சீடர்கள் அவருடைய மாணவர்களாக வந்துட்டு துர்வாச முனிவர்கிட்ட கேட்குறாங்க, தயவுசெய்து எங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை மகாத்மியத்தை வைபவத்தை சொல்லுங்கள், கார்த்திகை மகாத்மியத்தை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், இது எதனால் வந்து இந்த கார்த்திகை வந்து ரொம்ப உயர்ந்தது, எதனால் இங்கே வந்து பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகையுடைய மகிமையை வந்துட்டு கேட்குறாங்க. யாரெல்லாம்? இந்த விஸ்வாமித்திர முனியுடைய சீடர்கள்லாம் வந்து விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட வந்துட்டு கார்த்திகையுடைய மகிமையை கேட்குறாங்க. அப்போ விஸ்வாமித்திர முனிவர் வந்துட்டு கார்த்திகையுடைய மகாத்மியம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் ஒரு வேடன், ஒரு வேடனாகப்பட்டவன் வந்துட்டு காட்டில் பல மிருகங்களை வேட்டையாடக்கூடியவன். மிக கொடூரமான மிருகங்கள், மான் போன்ற ரொம்ப அழகான மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடக்கூடியவன். அதே சமயத்தில் சில சமயம் மனிதர்கள் கூட வேட்டையாடக்கூடியவன், மனிதர்களையும் கொல்லக்கூடியவன். அந்த கொடூரமான வேடன் வந்து பல இடங்களில் வேட்டையாடிண்டு அவனும் அந்த இடத்துக்கு வர்றார். எங்கே? விஸ்வாமித்திர முனிவர் தன் சீடர்களோட உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வர்றார். ஸோ இப்படி பல இடங்களில் சுற்றிட்டு இருந்த அந்த வேடனாகப்பட்டவன் அவனும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நிறைய முனிவர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதில் விஸ்வாமித்திர முனிவர் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் உட்காந்துருக்காரு. அவர் பேச ஆரம்பிக்கிறார், அவங்களாம் கேட்குறாங்க. அப்போ இந்த வேடனும் சரி அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போமே அப்படின்னு அவனு வந்து உட்காந்துக்கிறான். அவனு வந்து உட்காந்துட்டு அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் வந்துட்டு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெல்லி மரத்து பொந்தில் தான் இந்த எலியை உட்காந்துருக்கு. யார்? இந்த துராச்சாரி எலியோட ரூபத்தில் இருக்கார். ஸோ விஸ்வாமித்திர முனிவர் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இந்த கார்த்திகை மகாத்மியம், பிரம்ம வைபவத புராணம், பிரகத் நாரதிய புராணம், பத்ம புராணம் போன்ற எண்ணற்ற புராணங்கள் இதிகாசங்களில் வந்து இந்த கார்த்திகை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. யாராவது இந்த கார்த்திகை மாதத்தை அதிகாலையில் எழுந்து பகவானுக்கு தாமோதருக்கு வந்து மங்கள ஆரத்தி பண்ணுறவங்க, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்க, பகவான் கைங்கரியம் பண்ணுறவங்க, வைஷ்ணவ கைங்கரியம் பண்ணுறவங்க, எல்லாத்துக்கு மேலே பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றுறவங்க பல பல பெருவிகளாக செய்த பாவனிலிருந்து விடுபடுவாங்க. அவங்க வந்து பகவான் மேலோட தூய்மையான அன்பு அடைவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இந்த உடலை விட்டதும் பகவான் விஷ்ணுவோடைய வைகுந்த லோகத்துக்கு போவாங்க அப்படின்னு கார்த்திகையுடைய மகிமைகள் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்கிறார். யார்? விஸ்வாமித்திர முனிவர் சீடர்களுக்கு. இப்போ இந்த வேடனும் ஆச்சரியமாக கேட்டுருக்கான், எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரி கார்த்திகையுடைய மகிமைகளை கேட்க கேட்க, இந்த கார்த்திகையினுடைய மகாத்மியத்தை கேட்க கேட்க, அந்த பொந்தில் இந்த எலியானது அந்த எலியோடைய ரூபத்திலிருந்து விடுபட்டு அவன் வந்து அந்த அற்புதமான அந்த ஒரு அழகான தெய்வ சரீரத்தை பெற்று அந்த பையன் வந்து நமஸ்கரிக்கிறார் விஸ்வாமித்திரருக்கு. அங்கே முதல்ல முனிவர்களுக்கெல்லாம் நமஸ்கரிச்சுட்டு ஒரு அழகான விமானத்தில் அந்த பையன் வந்துட்டு பகவானுடைய ஆத்மீக லோகத்துக்கு போகிறார், வைகுந்த லோகத்துக்கு போகிறார். ஸோ இப்படி இதை பார்த்தோன்னே இந்த வேடனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ அவனும் வந்து விஸ்வாமித்திரர் கேட்டுக்கிறார், ஓ முனிவரே நான் எப்படி இந்த விரதம் இருக்கணும், என்ன மாதிரி அனுஷ்டிக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தயவுசெய்து எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் இந்த விரதம் இருக்கேன், இனிமேல் கொண்டு நான் எந்த ஜீவராசியும் துன்புறுத்த மாட்டேன், ஏது ஒரு பாவகாரியும் செய்ய மாட்டேன். இப்போவே நான் கண் கூட பார்த்தேன், இந்த கார்த்திகை மாதம் வந்து எவ்வளோ உயர்ந்தது, பகவான் தாமோதர் கிருஷ்ணர் எவ்வளோ உயர்ந்தவர், அவருக்கு நெய்தீபம் ஏற்றதுனால எவ்வளோ ஏற்றம் எனக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சினேன். ஸோ தயவுசெய்து எனக்கும் அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த வேடனும் வந்துட்டு அதிகாலை நேரமாக எழுந்து மங்களாரத்தி செய்து பகவான் ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி அந்த வேடன் அவரும் வந்துட்டு நல்ல பக்தி தொண்டு பண்ணி தாமோதரரை வழிபட்டு அவரும் இந்த சரீரத்தின் பட்டு பகவானுடைய ஆன்மீகத்துக்கு போனார். ஸோ இப்படி பத்ம புராணத்தில் வந்து இந்த கார்த்திகனுடைய மகாத்மியை வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் தாமோதர மாதத்தில் வந்து நம்ம அதிகாலையில் எழுந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, மங்களாரத்தி செய்கிறது, வைஷ்ணவர் கைங்கரியம் பண்ணுறது, துளசி மகாராணிக்கு சேவை பண்ணுறது, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானுக்கு தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றுறது, இப்படி நம்ம பக்தி தொண்டு பக்தி சேவை வந்து ரொம்ப சிரத்தையோடு செய்ய ஆரம்பித்தோன்னா செஞ்சிட்ருக்கோன்னா கட்டாயம் வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்மளும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைந்து பகவான் மேலோட தூய்மையான அன்பு அடைவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இதிகாச புராணங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்த சரித்திரம், இந்த புராண கதைகள்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இவ்வளவு ஏற்றமான இந்த கார்த்திகை மாதத்தை நம்மளும் கொண்டாடுறதுக்கு பிரபுபா நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ பிரபுபாவுடைய கருணினால நம்மளும் இந்த கார்த்திகை விரதத்தை, இந்த தாமோதர மாதத்தை அனுஷ்டரித்து மற்றவர்களும் வந்து இந்த கருணையை பெறதுக்கு நம்மளும் ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும். பிரபுபாவுடைய அந்த சேவையில் ஈடுபட்டு நிறைய பேரை வந்து இந்த தாமோதர மாத அறத்தி சேவையில் ஈடுபடுத்தணுங்கிறது தான் பிரபுபாவுடைய விருப்பமும் குருமார ஆன்மீக குருவோடைய விருப்பமும் கூட. ஸோ நம்மளும் தொடர்ந்து இந்த சேவையை பண்ணுவோம், நம்மளும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைவோம். ஹரே கிருஷ்ணா.